الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يحسبن الذين يبخلون بما آتاهم الله من فضله هو خيرا لهم بل هو شر لهم سيطوقون ما بخلوا به يوم القيامة ولله ميراث السماوات والأرض والله بما تعملون خبير صدق الله العلي العظيم مولاك السيد படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தஃபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியூன்கள், சபோ தாபியங்கள், சலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹு தஆலாவுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி மயந்து வாழுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இஸ்லாம் என்பது ஐந்து தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. புனியல் இஸ்லாம் அலா கம், இஸ்லாம் ஐந்து விடயங்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் என்று சாட்சியம் சொல்வது. இரண்டாவது வ இகாமுஸ் ஸலா, தொழுகையை நிறைவு செய்வது. மூன்றாவது வ ஈதாஉஸ் ஸகா, ஸகாத்தை நிவர்த்தி செய்வது. ரமலானுடைய நோன்பு, ஹஜ் இது போன்ற மிக முக்கியமான கடமைகள் ஸகாத் என்ற கடமைக்கு பின்னால் தான் வருகிறது. இஸ்லாத்தினுடைய ஐந்து தூண்களில் கலிமாவுக்கு பின்னர் தொழுகை, தொழுகைக்கு பின்னர் ஸகாத். ஸகாத்தை பற்றிய தெளிவில்லாமல் நமது முஸ்லிம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சிலர் சூரிய கணக்கின் பிரகாரம் ஸகாத்தை நிவர்த்தி செய்கிறார்கள். சிலர் நினைக்கிறார்கள் கோடிக்கணக்கில் பணம் சொத்து இருந்தால்தான் ஸகாத் கடமையாகும். சிலர் ஸகாத்துடைய சட்ட திட்டங்கள் தெரிந்தும் கொடும் போக்காக கணக்கில்லாமல் இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஸகாத்தில் குறைபாடு செய்யக்கூடியவர்களுக்கு பயங்கரமான எச்சரிக்கைகள் வந்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வலா யஹ்சபன்னல் லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி. அல்லாஹு தஆலா தனது ஃபத்ல், பேருபகாரத்தின் மூலம் யாருக்கெல்லாம் சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் ஸகாத்தை கொடுக்காமல் கஞ்சத்தனப்படுகிறார்கள். அது அவர்களுக்கு சிறந்தது என்று நினைக்கிறார்கள். பல் ஹுவ ஷர்ருல் லஹும், மாற்றமாக அது அவர்களுக்கு சிறந்தது அல்ல, அவர்களுக்கு அது கெடுதி, அது ஷர், தீங்கு. ஸயுதவ்வகூன மா பஸலூ பிஹி யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள் இவர்கள் கஞ்சத்தனம் பட்டு ஸகாத்தை நிவர்த்தி செய்யாமல் சேர்த்து வைத்தார்களே சொத்து செல்வம், அவைகள் கழுத்தில் மாலையாக அணிவிக்கப்படும். வலில்லாஹி மீராத்து ஸமாவாத்தி வல் அர்த், வல்லாஹு பிமா தஅமலூன கதீர். அல்லாஹு தஆலா நீங்கள் செய்யக்கூடியவற்றை நன்கறிந்தவன். அல்லாஹுக்கு நீங்கள் ஜகாத் கொடுக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை. வானம் பூமி அனைத்துமே அல்லாஹுக்கு சொந்தமானது. முழு ஹசானாவும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் எங்களிடம் எதிர்பார்ப்பதே ஜகாத்துடைய அந்த ஒரு அமலை நிவர்த்தி செய்ய வேண்டும். தொழுகை எப்படி ஒரு அமலோ இபாதத்தோ, அதே போன்று ஜகாத் என்பதும் ஒரு இபாதத்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்தில் கஞ்சத்தனப்படக்கூடியவர்களுக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். சொன்னார்கள், மன் ஆதாஹுல்லாஹு மாலன் ஃபலம் யுஅத்தி ஜகாதா, அல்லாஹ் ஸல்லல்லாஹு ஒருவனுக்கு சொத்து செல்வங்களை கொடுத்து அதனுடைய ஜகாத்தை அவன் நிவர்த்தி செய்யவில்லை என்றால் கியாமத்துடைய நாள் அவருடைய சொத்து செல்வம் ஷுஜான் அஃபரன் பாம்பாக உருவாகும். தலை வலுக்கையுடைய கொடூரமான பாம்பாக இவனுடைய சொத்து செல்வங்கள் மாறும். அவனுடைய கழுத்தில் அது சுத்தி கொள்ளும், சொல்லும், அல் அனமாலும் வகந்தும், உனது சொத்து செல்வம் நான் தான், உனது கண், உன்னுடைய பேங்க் பேலன்ஸ், உனது சொத்து செல்வங்கள் அனைத்தும் நான் தான் என்று சொல்லிக் கொண்டது கொத்திக் கொண்டே இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னர் கலீஃபாவாக நியமனம் செய்யப்படுகிறார்கள். நபியுடைய வஃபாத்துக்கு பின்னர் சிலர் பொய் நபிமார்களை ஈமான் கொண்டு முடித்ததானார்கள். இன்னும் சிலர் ஜகாத்துடைய கடமையை மறுத்து முடித்ததாகினார்கள். சொன்னார்கள் மத்தியில் யார் பிரிவினையை ஏற்படுத்துவாரோ அவர்களோ அவரோடு நான் யுத்தம் செய்வேன். தொழுகை வேறு, ஜகாத் என்பது வேறு அல்ல. தொழுகை என்பது ஒவ்வொரு சைனப்பருக்கும் எவ்வாறு கடமையோ அதே போன்று ஜகாத் என்பது அதை கொடுக்க தகுதி பெற்ற ஒவ்வொருவருக்கும் கடமை என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஒருவன் இப்படி ஒரு கடமையே இல்லை என்று மறுத்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான், அவன் முஸ்லிம் முஃமீனாக இருக்க மாட்டான். கொடும் போக்காக கஞ்சத்தனமாக ஜகாத்தை நிவர்த்தி செய்யவில்லை என்றால் அவன் ஒரு பாசிக, ஒரு பாவி. கனிமான சகோதரர்களே, ஹிஜ்ரி 2nd ஆண்டு ஜகாத் கடமையாக்கப்பட்டது. இஸ்லாத்தினுடைய 3rd தூண் ஜகாத், 3rd கடமை ஜகாத். குர்ஆனுடைய 32 இடங்களில் ஜகாத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ் ஒருமுறை சொன்னாலே அது கடமை. 32 முறைகள் ஜகாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனுடைய 9 இடங்களில் அகீமுஸ்ஸலாம் வஆதுஸ் ஜகா, அகீமுஸ்ஸலாம் வஆதுஸ் ஜகா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். 9 இடங்களில் கனிமான சகோதரர்களே, பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறான், பெண்களும் தொழுகையை நிறைவு செய்ய வேண்டும், அவர்களுக்கும் சொத்து சொல்லும் இருந்தால் அவர்களும் ஜகாத்தை நிவர்த்தி செய்வார்கள். குர்ஆனில் கிட்டத்தட்ட 82 இடங்களில் ஜகாத், சதகா, இன்ஃபாக், செலவழிப்பது சம்பந்தமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறான். கனியமான சகோதரர்களே, ஜகாத்துடைய கடமைகளை பற்றி நாம் ஒவ்வொருவரும் விளங்கி வைத்திருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா, இல்மை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீதும் கட்டாய கடமை, ஃபர்ழ். எல்லா மனிதர்களாலும் ஷரியத்தினுடைய எல்லா சட்ட திட்டங்களையும் கற்றுக்கொள்வது அது முஹால், சாத்தியமாகாது. இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன? பலவு இல்மில் ஹால், நிலைமைக்கு ஏற்ற அறிவை கற்றுக்கொள்வது. ஒரு சிறுவன் 15 வயதை சந்திர கணக்கின் பிரகாரம் பூர்த்தியாகிறான் அல்லது இந்திரியம் வெளியாகிறது, தொழுகை கடமை. தொழுகையுடைய சட்ட திட்டங்களை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும், புதுவுடைய சட்ட திட்டத்தை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும், பர்தான குளிப்பினுடைய சட்ட திட்டங்களை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும், ரமதான் வருகிறதா, நோன்பினுடைய சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவனுக்கு ஹஜ் உம்ரா கடமையாகிறதா, அதனுடைய சட்ட திட்டங்களை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவனுக்கு ஜகாத் கடமையாகிறதா, ஜகாத்துடைய சட்ட திட்டங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் பிசினஸ் செய்கிறார்களோ, சொத்து செல்வங்கள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, அவர்கள் அனைவர்களும் ஜகாத்துடைய பேசிக் நாலேஜை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அது பரவு. அதே தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இல்மை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீதும் பரவு கடமை. கனியமான சகோதரர்களே, ஜகாத் என்று வரும்போது கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகம், தங்கம் வெள்ளி, வியாபார பொருட்கள், இவைகளில் ஜகாத் கடமையாகும். கனியமான சகோதரர்களை, இந்த குறுகிய நேரத்தில் ஜகாத்துடைய சட்ட திட்டங்களை முழுமையாக ஞாபகப்படுத்த முடியாது. மிக முக்கியமான ஒரு சில விடயங்களை மட்டும் இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்துகிறேன். தங்கத்தில் ஜகாத் கடமை. பெண்கள் உபயோகம் செய்யக்கூடிய நகைகளில் ஜகாத் கடமையாக மாட்டாது. பெண்கள் உபயோகம் செய்வதற்கு மேல் நிச்சயமாக வருடத்திற்கு ஒரு ஒரு முறை கூட அந்த தங்கத்தை அணிவதில்லை என்றால் அதற்கு ஜகாத் கடமை. ஹராமான உபயோகத்தில் இருக்கக்கூடிய தங்கங்களுக்கு ஜகாத் கடமை. ஆண்கள் தங்கத்தை பாவிக்க கூடாது, ஆண்கள் பாவிக்கிறார்கள், அதற்கு ஜகாத் கடமை. பாத்திரங்கள், பொதுவான விடயங்களில் தங்கத்தை பாவிக்க முடியாது, அதற்கு ஜகாத் கடமை. கனிமான சகோதரர்களே, என்னுடைய ஜுவல்லரிகளை தங்கத்தை விற்பனை செய்வதற்காக வைத்திருப்போம், அதற்கும் ஜகாத் கடமை. எவ்வளவு இருந்தால் எவ்வளவு கொடுக்க வேண்டும்? தங்கத்தை பொறுத்த வகையில் 20 மிஸ்கால்கள் இருந்தால் ஜகாத் கடமை. ஒரு மிஸ்கால் என்பது 4 சத்தம் 6 கிராம். 4 சத்தம் 6 கிராம் இதுதான் ஒரு மிஸ்கால். இதை 20 பெருக்கினால் 93 சத்தம் 2 கிராம் இருந்தால் ஜகாத் கடமை. எங்களுடைய நாட்டில் கிராம் கணக்கை வைத்து கணிப்பது மிக மிக அரிது. பவுனை வைத்துதான் நாம் கணிப்பிடுகிறோம். கனிமான சகோதரர்களே, ஒரு பவுன் என்பது 8 கிராம், 11 சத்தம் 6 5. அதாவது ஒரு பவுன் 8 கிராம், 93 சத்தம் 2 கிராமை 8 பிரித்தால் 11 சத்தம் 6 5. இதுதான் ஜகாத்துடைய நிசாப், ஜகாத்துடைய அளவு 11.65. இவ்வளவு இருந்தால் ஜகாத் கடமை. சுருக்கமாக சொல்வதென்றால் 11.5 பவுன் தங்கம் மேல் நிச்சயமாக, பெண்கள் பாவிக்கக்கூடிய தங்கத்தை விட மேல் நிச்சயமாக என்னுடைய வீட்டில் இருந்தால் ஜகாத் கடமை. என்னுடைய ஜுவல்லரிகளில் 11.5 பவுன் அதற்கு மேல் தங்கங்கள் இருந்தால் அதற்கு ஜகாத் கடமை. 11.5 பவுனை விட குறைவாக இருந்தால் ஜகாத் கடமையாக மாட்டாது. கனியமான சகோதரர்களே, ஷேப்பா வெள்ளிக்கும் ஜகாத் கடமை. வெள்ளியினுடைய அளவு மிகதா திருகம், 200 திருகம். அதாவது ஒரு திருகம் என்பது 3 சத்தம் 2 6 5. அதை 200 பெருக்கினால் 653 கிராம். 653 கிராம் வெள்ளி இருந்தால் அதற்கு ஜகாத் கடமை. ஆண்களுக்கு வெள்ளியை பாவிக்கலாம், மோதிரமாக அணியலாம், பாவனைக்கு மேல் மிச்சமான வெள்ளிகளில் ஜகாத் கடமையாகும். வியாபார பொருட்கள், வியாபார பொருட்கள் என்று வரும்போது வியாபாரத்துடைய நோக்கத்தில் என்ன இருந்தாலும் அதற்கு ஜகாத் கடமை. வியாபாரத்தினுடைய நோக்கத்தில் அது காணியாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வாகனங்களாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வியாபார நோக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஜகாத் கடமை. ஜகாத்தை எப்போது அவர்கள் கணக்கு பார்ப்பார்கள்? எப்போது ஒரு பிசினஸை, ஒரு தொழிலை, ஒரு கடையை ஆரம்பம் செய்தாரோ அதிலிருந்து சந்திர கணக்கின்படி 12 மாதங்கள் பூர்த்தியாகும் போது வருட இறுதி அதில் கணக்கு பார்ப்பார். இன்றைய தினம் 11.5 பவுன் எவ்வளவு அமௌண்ட் வருகிறது என ஒரு கணக்கு பார்ப்பார். இன்றைய தினத்தில் ஒரு பவுனுடைய விலை எவ்வளவு, அதை வைத்து 11.5 பவுன் இவ்வளவு பெறுமதி, அந்தளவு பெறுமதியான பணங்கள் பொருட்கள் என்னிடத்தில் இருக்கிறதா? ஜகாத் கடமை.
வருட இறுதியை தான் பார்க்க வேண்டும். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நிசாபை எந்த அளவு இருந்தால் ஜகாத் கடமையோ அந்த அளவு எத்திருக்காது, இடையிலும் எத்திருக்காது, முன்பெண்கள் இருக்கும். வருட இறுதியில் நிசாபை எத்திருந்தால் ஜகாத் கடமை.
இப்னு ஹஜர் அல் ஹைதமி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஃபத்வாவை சுஹ்பத்துல் மிஃதாஜ் என்ற கிதாபில் குறிப்பிடுகிறார்கள்.
ஃபத்வாக்களில் இப்னு ஹஜர் அல் ஹைதமி ரஹிமஹுல்லாஹ்வுடைய கருத்தையே நாம் உட்படுத்துகிறோம். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், வருட ஆரம்பம் நடு கடைசி அனைத்திலேயும் நிசாபுடைய அளவு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்னு ஹஜர் ஹைதமியுடைய ஃபத்வாவை தான் நாம் முற்படுத்துகிறோம். அதுதான் இஷ்தியாத். பேணுதலும் கூட வருட ஆரம்பத்தில் எப்படி இருந்தாலும் சரி, நடுவில் எப்படி இருந்தாலும் சரி, வருட இறுதியில் நிசாபை எத்திருந்தால் 11.5 பவுன் இன்றைய நாள், இன்றைய நாள் எனக்கு ஜகாத் கடமையாகிறது, இன்று ஒரு பவுனுடைய விலை எவ்வளவோ 11.5 பவுனை வைத்து கணக்கு பார்ப்பேன், அதற்கு மேல் நிச்சயமாக என்னிடத்தில் பணங்கள் பொருட்கள் இருந்தால் என் மீது ஜகாத் கடமை. 2.5 வீதம் கொடுக்க வேண்டும். 2.5 வீதம் 1/40 கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, விளைச்சல்களில் சோத்து அகலின் பலன், எங்களுடைய பிரதானமான சாப்பாடாக இது இருக்கிறதோ அதில் மட்டும்தான் ஜகாத் கடமை. எங்களுடைய பிரதானமான சாப்பாடு அரிசி, அரிசியில் ஜகாத் கடமை. கோதுமை, கோதுமையில் ஜகாத் கடமை. பிரதான உணவாக இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நாளும் ஜகாத் கடமையாகாது. உதாரணமாக பருப்பு, மரக்கறி, இது போன்ற மேல் நிச்சயமான உணவுகளில் ஜகாத் ஒருபோதும் கடமையாக மாட்டாது. ஆனால் மரக்கறி அது போன்ற ஜகாத் கடமையாகாதவைகளை இவர்கள் பிசினஸ் செய்வார்களே, அந்த பணம் நிசாபை எத்தினால் அதற்கு ஜகாத் கடமை. பழங்களில் திராட்சை, பேரிச்சப்பழம், இந்த ரெண்டில் மட்டும்தான் ஜகாத் கடமையாகும். மற்றபடி வேற வேற பழங்களில் ஒரு பிசினஸ் செய்கிறார், அந்த பிசினஸுடைய பணம் நிசாபை எத்தினால் ஜகாத் கடமையாகும். ஜகாத்துடைய பணத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும்? அல்லாஹு தஆலா 8 கூட்டத்தை சொல்கிறார். முதலாவது ஜகாத்தை பங்கு போடுவதற்கு முன்னர் ஆமில், ஜகாத்தை வசூலித்து அதை பங்கிடக்கூடியவருக்கு ஒரு உஜரத்தாக, ஒரு சம்பளமாக ஒரு அமௌண்ட் கொடுக்கப்படும். அவருக்கு ஜகாத்தில் பங்கு இல்லை, அவருக்கு உஜரத், செய்யக்கூடிய வேலைக்கு கூலி. அதற்கு பின்னர் 7 கூட்டத்திற்கு ஜகாத்துடைய பணம் பிரிக்கப்படும். எங்களுடைய நாட்டை பொறுத்த வகையில் ஒரு சில கூட்டத்தினர்கள் இல்லாமல் போகிறார்கள். உதாரணமாக ரெமாப், அடிமைகள் இந்த காலத்தில் இல்லை. இவ்வளவு சபீல், வழிபோக்கர்கள், பயணம் செய்து கொண்டு இடையில் பணம் இல்லாமல் தவிக்கக்கூடியவர்கள், இவர்கள் மிக மிக குறைவு. முஜாஹிதூன், ஜிஹாதில் ஈடுபடக்கூடியவர்கள், இவர்களும் எங்களுடைய நாட்டில் இல்லை. எனவே 4 கூட்டத்தினர்கள் தான் எங்களுடைய நாட்டில் இருக்கிறார்கள். ஃபகீர், அறவே ஒன்றுமே இல்லாதவர், மிஸ்கீன், இருக்கிறது போதாது. உதாரணமாக 10,000 அவருக்கு மாதம் தேவை, ஆனால் அவருடைய வருமானம் 5,000, 6,000, 7,000. மூன்றாவது முஅல்லஃபத்துல் குலூப், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுக்கு ஒரு பங்கிருக்கிறது. 4வது கடனாளிகள், அவர் மிக பெரும் செல்வந்தராக இருந்தாலும் கடனில் சிக்கி தவிக்கிறார் என்றால் அவருக்கு ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கலாம். எனவே ஒவ்வொரு கூட்டத்திலும் குறைந்தது 3 பேர். அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஜம்ஆக, பன்மையாக தான் பாவிக்கிறான், லில் ஃபுகரா வல் மசாகீன். அதனால் ஒவ்வொரு கூட்டத்திலும் குறைந்தது 3 பேருக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும். எனவே ஆக குறைந்தது 3 கூட்டம், ஒவ்வொரு கூட்டத்திலும் 3 பேருக்கு ஜகாத்தை கொடுப்பது சிறந்தது. அப்படி என்றால் என்னுடைய ஜகாத்துடைய பணம் 9 நபருக்கு செல்லும். 9 நபர், ஃபகீருடைய கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்கள் 3 பேர், மிஸ்கினுடைய கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்கள் 3 பேர், கடனாளிகள் என்று வரக்கூடிய அந்த கேட்டகரியில் 3 பேர், கிட்டத்தட்ட ஒரு 9 பேருக்கு ஜகாத்துடைய பணம் போகும். ஒருவருடைய ஜகாத்தை 9 பேருக்கு பிரிக்கும் போது பெரிய ஒரு அமௌண்ட் போய் சேராது. அதனால தான் நாம் சொல்கிறோம், கூட்டு ஜகாத் எல்லா ஊர்களிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும். அனைவர்களுடைய பணமும் சேர்க்கப்படும் போது யார் அந்த ஜகாத்தை பெறுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு சுய தொழிலை, ஏதாவது ஒரு பிரயோஜனமான ஒன்றை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். அடுத்த வருடம் அவர் ஜகாத் கொடுக்கக்கூடிய நிலைக்கு மாறலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஜகாத்துடைய மசாயில்கள், ஃபத்வாக்கள், அதை உலமாக்களை அணுகி, முஸ்லிமான்களை அணுகி, ஃபத்வாக்களை கேட்டு உங்களுடைய கடமைகளை சரியான முறையில் நிவர்த்தி செய்யுங்கள். ரமலானுடைய மாதத்தில் ஜகாத்துல் ஃபித்ர் கடமை. ஜகாத்துல் ஃபித்ர் யாருக்கு கடமை? பெருநாளுடைய தினம் அவருக்கும் அவருடைய செலவினத்துக்கு கீழால் இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கும் உணவு ஆடை இதற்கு மேல் நிச்சயமாக பணம் இருந்தால் ஜகாத்துல் ஃபித்ர் அவசியமாகும், வாஜிபாகும். எனக்கு ஜகாத் கொடுக்கக்கூடிய ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கக்கூடிய வசதி இருக்கிறது என்றால் எனக்கு கீழால் இருக்கக்கூடிய எனது குடும்பத்தினர்களுக்கும் நான் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பது என் மீது கடமை. எதை ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்க வேண்டும்? நாம் எதை சாப்பிடுகிறோமோ அதை தான். என்னுடைய பெரும்பாலான சாப்பாடு அரிசி. நாம் எந்த அரிசியை சாப்பிடுகிறோமோ அதே அரிசியை கொடுப்பதுதான் சிறந்தது. அதை விட சிறந்த ஒன்று இருக்கும் என்றால் உதாரணமாக மாவு, அரிசியை விட சிறந்தது, அதை கொடுக்கலாம். ஆனால் நாம் சாப்பிடக்கூடிய அரிசியை, அதுவும் எந்த அரிசியை சாப்பிடுகிறோமோ, பாஸ்மதியா கீரி சம்பாவா எந்த அரிசியை சாப்பிடுகிறோமோ அதே அரிசியை ஜகாத்துல் ஃபித்ராக கொடுப்பதுதான் சிறந்தது. எவ்வளவு கொடுக்க வேண்டும்? ஒரு சா, ஒரு சா என்பது நான்கு முத்துகள், ஒரு முத்து 600 கிராம். அப்படி என்றால் ஒரு சா என்பது 2 கிலோ 400 கிராம். ஒவ்வொரு தலைக்கும் 2 கிலோ 400 கிராம் ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்கப்பட வேண்டும். பணமாக ஒருபோதும் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க முடியாது. ஷாஃபிஈ மத்ஹபுடைய முஃதா பிஹி ஃபத்வாவாக சொல்லப்படக்கூடியது, அரிசியாக மட்டுமே ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்பட வேண்டும், பணமாக அதை கொடுக்க முடியாது. ஜகாத்துல் ஃபித்ருடைய பணத்தை பெற, ஜகாத்துல் ஃபித்ருடைய அந்த அரிசியை பெற தகுதியானவர்கள் யார்? ஃபகீர்கள், மிஸ்கீன்கள். எங்களுடைய உறவை சேர்ந்தவர்களுக்கு நாம் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கிறோம். அவர்கள் ஃபகீர் மிஸ்கீனுடைய கேட்டகரியில் வர மாட்டார்கள் என்றால் எனது ஜகாத்துல் ஃபித்ர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால் ஃபகீர் மிஸ்கீனுடைய கேட்டகரியில் யாரெல்லாம் வருவார்களோ அவர்களை இனங்கண்டு எனது ஜகாத்துல் ஃபித்ரை நாம் ஒப்படைப்போம். ஜகாத்துல் ஃபித்ர் எப்போது கொடுக்க வேண்டும்? ரமதானுடைய பிறை தென்பட்டதிலிருந்து பெருநாளுடைய தினம் இமாம் தக்பீர் கட்டும் வரை ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம். ஆக சிறந்தது பெருநாளுடைய தினம், பெருநாளுடைய தொழுகைக்கு போவதற்கு முன்னர் ஜகாத்துல் ஃபித்ருடைய அரிசியை கொடுப்பதுதான். ஆனால் அந்த நேரம் சில வேளை மறந்து போகலாம். ரமதானுடைய காலத்தில் ஜகாத்துல் ஃபித்ரை நிவர்த்தி செய்யலாம், அதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் தொழுகைக்கு பின்னர், பெருநாளுடைய தொழுகைக்கு பின்னர் நாம் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்தால் அது ஜகாத்துல் ஃபித்ராக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, வெறும் ஒரு சதகாவாக கபூல் செய்யப்படும். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களை சரியான முறையில் தெரிந்து அல்லாஹு தஆலா நம்மீது கடமையாக்கிய கடமைகளை சரிவர நிறைவேற்றுவோம். வல ரஹ்மான் இந்த ஜகாத்தை, ஜகாத்துல் ஃபித்ரை அவன் சொன்ன முறை பிரகாரம் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீமாக்குவானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை, சொப்பு தவறுகளை, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய முறை பிரகாரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய முறை பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கலிமாவோடு ஒப்பாத்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீமாக்குவாயாக. இந்த புனிதமான மாதத்தில் உனது ரஹ்மத்தை, மக்பிரத்தை, நரக விடுதலையை அடையக்கூடிய நல்ல மக்களுடைய, சாலிஹான மக்களுடைய கூட்டத்தில் நம்மையும் சேர்த்துள்வாயாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.